பொதுவா இன்னைக்கு வந்து நாங்க போன இன்னைக்கு கிளம்புறவங்களோட 30வது சாமி கும்பிட நிகழ்ச்சி இருந்துச்சு, அது கலந்துக்க போனேன். அப்ப அவங்களுக்கும் அங்க இருக்க மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய முரண்பாடு இருந்துச்சு, எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கும். என்னன்னா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இலவசமா நாங்க வந்து அந்த சாப்பாடுக்கு தேவையான உணவுகள் அதெல்லாம் கொடுக்குறோம். 1 மந்த் வந்து ஆர்மியை வச்சு குக் பண்ணி கொடுத்தோம் ஸ்கூல்ல இருக்கும்போது. இப்ப அவங்களெல்லாம் இண்டிபெண்டன்டா ஃபேக்டரிக்கு கொண்டு போய் அந்த ஃபேக்டரியில தனித்தனி ரூம்ஸ் மாதிரி, அபார்ட்மெண்ட் ஸ்டைல ரூம்ஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபேக்டரியில செஞ்சிருக்கோம். அங்க தங்குற இடத்துல ஆர்மி வந்து 1 மந்த் அவங்க செஞ்ச ஹெல்ப்புக்கு போக, நிறைய இடங்கள்ல தொடர்ந்து ஸ்லிப்ஸ் போனால ஆர்மியோட ஹெல்ப் எங்களுக்கு தேவை இருக்கனால ஆர்மி அங்க இருந்து விட்ரா பண்றாங்க. ஸோ எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுக்காம இருந்திருக்காங்க போல இருக்கு. அந்த ஃபுட்டை கலெக்ட் பண்ணி குக் பண்ணி கொடுக்கறதுல ஃபுட்டை ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல, அந்தந்த 78 ஃபேமிலி கையில கொடுத்து அவங்களே குக் பண்ணி சாப்பிட்டுக்கிறதுக்கு.
ராணுவம்
பார்த்த வரைக்கும் அந்த
இப்ப இதுவரை காலமும் ராணுவம் தான் இந்த மக்களுக்கு உணவு வசதி ஏற்படுத்தி கொடுத்தது. ஏன் ராணுவம் இப்போது பின்வாங்கி இருக்கு?
ஏஜி கொடுத்தாங்க, ராணுவம் குக் பண்ணாங்க.
என்ன காரணத்துக்காக அவர்கள் அதுல இருந்து பின்வாங்கி இருக்கிறார்கள்?
1 மந்த் ஆயிடுச்சு இல்ல. ராணுவம் வந்து ராணுவ வேலை வந்து குக்கிங் வேலை கிடையாது, அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஹெல்ப் தான் பண்ணாங்க. நம்ம ராணுவத்தை ரிக்வெஸ்ட் பண்ணோம், 1 மந்த் நீங்க எங்களுக்கு குக் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்களே குக் பண்ணிடுவோம் சொல்லி. ஏன்னா இயல்பு வாழ்க்கைக்கு மனுஷங்க திரும்பியானுல திரும்ப அதே மாதிரி வெயிட் பண்ண முடியாது இல்ல.
அப்ப ராணுவம் பின்வாங்கினதுக்கு பிறகு யார் அப்ப அவர் அந்த மக்களுக்கு சமைத்து கொடுப்பது?
அவங்கதான் அவங்களுக்கே சமாளிச்சுக்கணும்.
அதுக்குரிய வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துக்கப்பட்டிருக்கு.
அதுக்குள்ள வசதிகள் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு குறைவா இருக்குதுன்னு தெரிவிச்சாங்க இன்னைக்கு. அப்ப நான் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்ட சொன்னேன், அந்த வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உதாரணத்துக்கு இன்னொரு 1 மந்தோ 2 மந்தோ அவங்க அவங்க தனிப்பட்ட வீடுகள் போறதுக்கு, அது வரைக்கும் எஸ்டேட் மேனேஜ்மெண்டோட பொறுப்பு குக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்ப எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இன்னைக்கு வரைக்கும் எடுக்காம இருந்தனால்தான் மக்களுக்கும் அந்த எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் முரண்பாடு இருக்கு. இன்னைக்கு கூப்பிட்டு கொண்டு போய் எஸ்டேட் மேனேஜர் வர சொல்லி டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுல இருக்க 10 பேரை எடுத்து அவங்க குக்கிங்க்கு அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணி மத்தியானத்திலிருந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
மீரியபத்தி பகுதியில் நடந்த அந்த மண் சரிவுக்கு பிறகு அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒட்டுமொத்தமான இழப்பு எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறதா?
இழப்புங்கிறது ஈடு செய்ய முடியாது, ஏன்னா உயிரிழப்பு வரைக்கும் போயிருக்குது. இட்ஸ் நாட், அதை வந்து காம்பன்சேட்டே பண்ண முடியாத விஷயம் இழப்ப. ஆனா வந்து என்ன பாக்குறோம்னா அந்த இதுல இருந்து அவங்களை மீட்பதுக்கு, அந்த இழப்புல இருந்து அவங்களை வெளியெடுக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டு இருக்கும். அது எப்படி செய்ய முடியும்னா திரும்ப அவங்களை போயிட்டு ஒரு தகரம் அடிச்சு ஒரு வீட்டுல தங்க வைக்கிறது மூலியமா அது ஏற்படாது. அவங்களுக்கு ஒரு தனி திரும்ப ஒரு கிராமம் உருவாகணும், அவங்களுக்கு ஒரு தனி வீடு உருவாகணும். ஸோ அந்த வீடு வந்து முழுமையான இலவசமான வீடு, கிராண்ட், அரசாங்க கிராண்ட் உடைய கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி ஏற்கனவே லேண்ட் கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இப்ப NBRO புதுசாக சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, 1.5 அடிக்கு மேல பூமியில தோன்றதா இருந்தா NBRO அப்ரூவல் வாங்கணும். இவ்வளவுனால அந்த ஃபவுண்டேஷன் போடுறதுக்குலாம் NBRO அப்ரூவல் தேவை கிடையாது. ஸ்லிப் இருக்குமா ஸ்லிப் இருக்கா அதுக்கு மட்டும் தான் NBRO அப்ரூவல் எடுப்போம். இப்போ பூமி தோன்றது கூட NBRO அப்ரூவல் எடுக்கணும்னு இருக்காங்க. ஸோ அந்த இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி சர்வே பண்ணியிருக்கோம் 75 ஃபேமிலிஸ்க்கு. NBRO வந்து எக்ஸ்பெக்டட் இந்த வீக்ல இல்ல கமிங் வீக்ல வந்து எந்தெந்த ஃபவுண்டேஷன் எப்படி அந்த பிளானுக்கு தகுந்தாப்புல எந்தெந்த இடத்துல நீங்க தோண்டணும்னு சொல்லி அவங்க வந்து எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா மீரிய பத்த மட்டும் லேண்ட்ஸ்லைட்ல இல்ல, கிட்டத்தட்ட 2000 ஃபேமிலிஸ் பதிலி டிஸ்ட்ரிக்ட்ல முழுசா லேண்ட்ஸ்லைட்ல அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ எல்லாருமே NBRO டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்கெட்ச் அவங்க அப்ரூவ் பண்ண உடனே மேபி ஃபவுண்டேஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பீரியட் ஆஃப் 3 மந்த்ஸ்க்குள்ள வீடு வேலையை முடிச்சிருவோம்.
இப்போ இந்த மக்கள் எப்போது இந்த ஃபேக்டரியில இருந்து சொந்த வீடுகளுக்கு போவார்கள் அப்படின்ற ஒரு கால அளவு இருக்கிறதா?
மேக்ஸிமம் 3 மந்த்ஸ்ன்னு எதிர்பார்க்கிறோம். மேக்ஸிமம்
இதுல இருந்து 3 மந்த்ஸா இல்லாட்டி அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து 3 மாதங்களா?
இதுல இருந்து 3 மந்த்ஸ். அதுக்கு வந்து சூழ்நிலை ஒத்துழைக்கும். டெய்லி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா சிமெண்ட்டையும் பிளக்கல் வச்சு கட்ட முடியாது இல்ல. டெய்லி மழை பெஞ்சிடுச்சுன்னா கிடையாது, வெயில் அடிக்கணும். ஸோ எங்களோட டார்கெட் வந்து 3 மந்த்ஸ்க்குள்ள முடிக்கணும்னு சொல்லி, சம்டைம்ஸ் தொடர்ந்து வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா மேபி 2 மந்த்ஸ்ல கூட முடிச்சிடலாம் இன்னையில இருந்து. சப்போஸ் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு காத்து அடிச்சுட்டு இருந்துச்சுன்னா மேபி 1 மந்த் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். So it all depends on the climate.
அதுக்குரிய நிதி, அதாவது இந்த மக்களுக்குரிய வீடமைப்புக்கு தேவையான நிதி, அந்த மக்கள் மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கான நிதி எல்லாம் பூர்ணமாக ஒதுக்கப்பட்டு விட்டதா?
அதுக்கு வந்து இப்போ கௌரவ அமைச்சர் ஆர்ம தொண்டமன் அவர்களோட அமைச்சில், கிராமிய அபிவிருத்தி மற்றும் கால்நடை அமைச்சில் கிட்டத்தட்ட ஒரு வீடு கிட்ட 1 மில்லியன் படி 75 ஹவுசஸ்க்கு 75 மில்லியன் நிதி ஒதுக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொதுவா இப்ப இந்த கோயில் கட்டுறதுக்கு அந்த இடத்துல ஒரு சர்ச் கட்டுறதுக்கு அங்க கிறிஸ்டியன்ஸும் ஹிந்துஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க. அது இல்லாம ஏதாச்சும் இந்த பிரைமரி ஸ்கூலோ லைப்ரரியோ கட்டுறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். பட் அவங்க ஏற்கனவே ஒரு கிராமத்துக்குள்ள தான் அவங்களை போய் குடியேற்ற போறனால மற்ற பேசிக் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அந்த கிராமத்தில் இருக்குது. ஸோ இவங்களுக்குன்னு தனிப்பட்ட ரீதியில் அந்த காமன் யூனிட்லிஸ் என்னென்ன பொதுவாக இருக்குதோ அதை மட்டும் செஞ்சுட்டு மீதி பேசிக் எல்லாமே அந்த இடத்துல அவங்க எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம்.
அதில் பண பிரச்சனை ஒன்றும் கிடையாது.
அதில் ஒன்றும் பிரச்சனை.
தற்போது இந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஃபேக்ட்ரி, இந்த தொழிற்சாலையில் ஒரு அவங்களுக்காக ஒரு இருப்பிடம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் இப்போ வந்து அந்த மக்களுக்கு தேவையான, அதாவது தற்காலிக அடிப்படையில் தேவையான தேவைகள் எல்லாம் ஓரளவு நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா?
அதாவது துணி துவைக்கிறதுக்கு தனியா கல் உட்பட அவங்க டிரெஸ் துவைக்கிறதுல இருந்து அவங்க ரூம்ல போனை சார்ஜ் போட்ட வரைக்கும் பிளக் பாயிண்ட் வரைக்கும் செஞ்சு கொடுத்துருக்கு.
அந்த பகுதியில் வந்து குளிர்காலம் தொடங்கி இருக்கிறது. இந்த குளிர்காலத்துக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மக்களுக்கு வசதிகள் இருக்கிறதா?
இல்ல, அதுதான் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா பார்ட்டிஷன்ஸ் ரூம்ஸ் மாதிரி பண்ணிட்டோம். ஹோட்டல் ரூம்ஸ் இருக்குது, ஹோட்டல் ரூம்ஸ் மாதிரி ஃபேக்டரியை பிரிச்சாச்சு. இட்ஸ் நாட் பீங் அ காமன் ஏரியா கிடையாது. ஸ்கூல்ல வந்து ஒரு காமன் ஹால்ல தங்கி இருந்தாங்க, இப்ப இண்டிபெண்டா 75 ரூம்ஸ் பார்ட்டிஷன் பண்ணி அவங்களுக்கு ரூம்ஸ் மாதிரி செஞ்சாச்சு. சோ இந்த இண்டிபெண்டன்ட் ரூம்ல தே கேன் ஹேவ் அவங்களோட க்ளோத், அவங்களோட உறுப்பு, தேவையான வசதிகள் இது பண்ணிக்கலாம். அயன் பாக்ஸ் வேணா போட்டுக்கலாம், ஹீட்டர் வேணா போட்டுக்கலாம், ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஸோ லைட் தனியா இருக்குது, ஃபேன் தனியா இருக்கு, அவங்க எப்படி வேணாலும் அவங்க செஞ்சுக்கலாம்.
அதாவது தற்காலிகமாக இவர்கள் தங்கி இருக்கின்ற ஃபேக்டரியில் சமைத்து உண்ணக்கூடிய வசதிகளும் இருக்கிறதா?
இல்ல, இப்ப அந்த தொழிற்சாலையில மாஸ் குக்கிங்க்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஒரு பெரிய கிச்சன் இருக்குது. இண்டிபெண்டன்ட் குக்கிங்கிறது அந்த 75 ஃபேமிலிஸ்க்கு பாசிபிளா இல்ல. நான் பார்த்த வரைக்கும் அந்த உள்ள இடத்துல போயிட்டு 75 ஃபேமிலிஸ் உட்காந்து இண்டிபெண்டன்ட் குக்கிங் பண்றதோட மாஸ் குக்கிங்க்கு மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தேவையான ரேஷன்ஸ், அதுக்கு தேவையான பேவரேஜஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க, எக்ஸஸாகவும் இருக்குது எங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு. இப்போ அது யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து குக் பண்ண போறது, அதான் இப்போ பிரச்சனை. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து அதுக்கு வந்து இப்போ இன்னைக்கு தான் முன்வந்துருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கையில் பொறுப்பு கொடுத்துருக்கோம்.
இல்லை, இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும், இது ஒரு சர்வதேச அளவில் ஒரு பெரிய பிரச்சனையாக அந்த மண் சரிவு பார்க்கப்பட்டது, மீறியபத்த மண் சரிவு. இந்த பிரச்சனைகள் வந்து அரசியல் தலைவர்கள் மீதும் தொழிற்சங்க தலைவர்கள் மீதும் கடுமையான விமர்சனங்களை கூட ஏற்படுத்தியிருந்தது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த மக்களுக்கு வந்து ஒரு உணவு ஏற்பாடு செய்கின்ற போது நீங்கள் இராணுவம் வந்து இப்பொழுது சமைத்து கொடுப்பது வந்து பின்வாங்கி இருக்கிறது என்றால், இது முன்கூட்டியே நீங்கள் தீர்மானித்து தானே இந்த ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். அதாவது இப்போ தோட்ட தொழிலாளர்கள் வந்து தோட்ட நிர்வாகம் இதனை பொறுப்பேற்க வேண்டும் என்று?
இல்ல, ஏதாவது யாரும் சமைக்க தெரியாத ஆள் கிடையாது. எல்லாரும் அவங்க வீட்டுல பிறந்ததுலவே சமைச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யாரும் சமைக்க தெரியாத ஆள் கிடையாது. விறகு கொடுத்துருக்குது, அடுப்பு கொடுத்துருக்குது, இது கொடுத்துருக்குது, அவங்களுக்கு ரேஷன்ஸ் கொடுத்துருக்குது. அவங்களோட கருத்து என்னன்னா, சார் ஒருத்தர் சமைக்கும் போது தேவையில்லாம முரண்பாடுகள் வரும், கருத்துக்கள் வேறுபாடுகள் வரும், எங்களுக்குள்ள கிளாஷ் வரும். அதனால அவங்களோட ரிக்வஸ்ட் வந்து நீங்க மாசா பொதுவா சமைச்சு கொடுங்கன்னு ரிக்வஸ்ட் வச்சாங்க. அவங்களோட வேண்டுகோளுக்கு என்னங்கதான் அதை மாசம் சமைக்கிறதுக்குள்ள ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்கு.
இல்ல, நான் சொல்ல, ராணுவம் அந்த பொறுப்பிலிருந்து பின்வாங்கிய பிறகு அந்த பொறுப்பை யார் எடுப்பது அப்படின்றத நீங்க ஏற்கனவே தீர்மானிச்சிருக்க வேண்டும் தானே?
மக்கள் தான் தீர்மானிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு அவங்களை வந்து இந்த ட்ரெஸ் போடுங்க, அந்த ட்ரெஸ் போடுங்கன்னு அவங்க தானே முடிவு பண்றாங்க. அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. அவங்க சாப்பாடு கொடுத்தாச்சு, மெஷின் கொடுத்தாச்சு, இது விறகு கொடுத்தாச்சு, அடுப்பு கொடுத்தாச்சு. அவங்களுக்கு சமைக்க விருப்பம் இல்லைன்னு அவங்க தெரிவிச்ச பிறகுதான் அதுக்கு இன்னொரு நடவடிக்கை எடுக்க முடியும். அவங்க தெரிவிச்சாங்க, அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்திருக்குது.
சரி, இந்த மக்கள், இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எதற்காக நேற்று உண்ணாவிரதம் ஒன்று தொடங்கியிருந்தார்கள்?
அது அவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்க சொல்லி, மேனேஜ்மெண்ட் சொல்லி சமைக்க கொடுக்க சொல்லி, ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லி சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நான் அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த பகுதி அமைச்சருங்கிற அடிப்படையில் எனக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அந்த மக்கள் ஸோ அவங்களோட குறைகள் தீர்க்கிறது தான் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். அதனால மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு சொன்னேன், நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க சமைக்கிறதுக்குன்னு சொல்லி.
அதுக்கு இப்ப தோட்ட நிர்வாகம் ஒத்துக்கொண்டு விட்டதா?
ஒத்துட்டு அவங்களே 10 பேர் கொடுத்துருக்காங்க. சாலரி அவங்க சாலரி பேசிஸ்ல தான் வேலை செய்வேங்கிறாங்க. வாலண்டியரா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த மக்கள் வந்து வாலண்டியரா குக் பண்ண மாட்டோம், வாலண்டியரா நாங்க வந்து குக் பண்ண மாட்டோம், எங்களுக்கு சம்பளம் கொடுங்க சமைக்கிறதுக்குன்னு சொல்லி 10 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு மேனேஜ்மெண்ட் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க சமைக்க போறாங்க.
இந்த மக்களுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை கொடுப்பீர்கள். அதே போல அந்த மக்களுக்கு வருமானம், அன்றன்று செலவினங்களுக்கான அந்த தொழில், அந்த மாதிரியான வாய்ப்புகளும் இருக்கிறதா?
இப்போ நாங்க இங்க அவங்க குடியேற்றப்புறமும் மல்வன் டிவிஷன்ல அங்க இருக்க ஒர்க்கர்ஸ்ட்ட பேசி அங்க கன்வின்ஸ் பண்ணியாச்சு. இவங்களே வந்து அந்த ஒர்க்கர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்றேன். ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு எஸ்டேட்ல அடிஷனலா ஒரு குரூப்பை கொண்டாந்து சேர்த்தோம்னா இருக்கிற ஒர்க்கருக்கு வேலை குறைஞ்சிருக்கு. 20 நாள் 100 பேர் வேலை செஞ்சாங்கன்னா அதை வந்து 200 பேர் ஆயிடுச்சுன்னா 10 நாள் தான் வேலை கிடைக்கும் எல்லாத்துக்கும். ஸோ அது ஏ டு கன்வின்ஸ் தேம். அப்போ அவங்க கன்வின்ஸ் பண்ணி அந்த டிவிஷன்ல ஏத்துக்கிட்டாங்க, இல்லை பரவாயில்ல சார் நாங்க ஹெல்ப் பண்றோம், அவங்கள வந்து எங்க எஸ்டேட்ல குடியேற்றத பத்தி பிரச்சனை. ஸோ இவங்க திரும்ப தே வில் பி என்ரோல்ட் இன் ஒர்க்கிங் இன் தி நியூ எஸ்டேட்.
இப்போ இவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள், இப்போ அந்த உணவுப் பொருட்கள் உட்பட உடுதுணி நிவாரணப் பொருட்கள் எல்லாம் அரசாங்க தரப்பிடமிருந்தோ அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்களிடமிருந்தோ வந்து கொண்டே இருக்கிறதா? அதை இப்போ பகிர்ந்து அளிப்பதற்கான சிஸ்டம், ஒரு நடைமுறை எல்லாம் இருக்குதா?
மதுரை டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மீறிய பார்த்த மக்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உணவுப் பொருட்கள் வழங்குற அளவு கூட எங்கள்ட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வெளியில இருந்து எந்த உதவியும் தெரியல, அரசாங்கத்தால மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பதிலர் டிஸ்ட்ரிக்ட்ல இன்னைக்கு 2000 ஃபேமிலிஸ்க்கு நாங்கள் உணவு கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்கூல்ல தங்கியிருக்க எந்தெந்த ஃபேமிலி எல்லாம் தங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் உணவு கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி அந்த 2000 ஃபேமிலியை மெயின்டைன் பண்றதா இருந்தாலும் அடுத்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் மெயின்டைன் பண்ற அளவுக்கு எங்கள்ட்ட நிதியும் இருக்கு, ஸ்டாக்கும் இருக்கு. வி ஆர் செல்ஃப் சஃபிஷியன்ட் டு லுக் ஆஃப்டர்.